இன்று பிள்ளைகளே, சதவீதம் என்ற அலகிலிருந்து இறுதியானதும் மிக முக்கியமானதுமான பாடம் ஒன்றை நாம் கற்கப் போகின்றோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் முன் நியாயத்துடன் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்கின்றோம். நாங்கள் பிள்ளைகளே இன்று வானொலி கணித வகுப்பில் வாடகை கொள்வனவு அல்லது இலகு தவணை கொள்வனவு அல்லது குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறை பற்றி கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் அதனை கூறுவதற்காக எமது வளவாளர்.
நன்றி ஆசிரியர் ரஜிகுமார் அவர்களே. வணக்கம் அன்பார்ந்த பிள்ளைகளே. இன்றைய தினம் நாங்கள் குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறை பற்றி கற்க உள்ளோம். இது பிள்ளைகளே, கடந்த 4 வருடங்களாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு இவ்வழகிலிருந்து எதுவித வினாவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. கடைசியாக 2016 ஆண்டு 2வது கணித வினாபத்திரத்தில் 3வது வினாவாக வந்தது. அதற்கு பிறகு 2017 ஆண்டும் இந்த அலகிலிருந்து ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தது. இது இந்த முறை பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அலகு என்று நினைக்கின்றேன். ஆகவே அன்பு மாணவர்களே, இதில் கூர்ந்து கவனம் செலுத்தி இதில் உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறையானது, நாங்கள் ஏற்கனவே பல முறைகளில் வட்டி கணிக்கப்படும் முறைகள் பற்றி ஆராய்ந்துள்ளோம். ஆகவே இம்முறையும் அதே போன்று ஒரு பொதுவான முறையாகும். இப்போ இந்த முறையில் எப்படி வட்டி கணிக்கிறார்கள் என்று நாங்கள் அவதானிப்போமா இருந்தால், ஒரு தொகை பணத்தை நாங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து கடனாக பெற்றுக்கொண்டு அல்லது ஒரு பொருள பெறுமதியிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் செலுத்தி அந்த பொருளை பாவனைக்கு எடுத்துக்கொண்டதன் பின்பு மீதியாக உள்ள கடன் பகுதியை நாங்கள் மாதாந்தம் தவணை பணங்களாக செலுத்த முற்படுவோமாயின், தவணை பணமானது அதாவது கடன் தொகையானது மாதா மாதம் நாங்கள் செலுத்தும் தவணை பணத்துக்கு அடிப்படையில் அது குறைந்து கொண்டு செல்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செலுத்த வேண்டிய கடன் பகுதிக்கு வட்டியை கணிக்கும் முறையை நாங்கள் குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் முறை என்று கூறுவோம். மீண்டும் ஒரு முறை, நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனுக்கு அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொள்வனவு செய்து அதில் செலுத்த வேண்டிய மீதி பணத்தை மாதாந்தம் செலுத்தும் பொழுது அந்த தவணை பணம் செலுத்த ஒவ்வொரு மாதமும் இருக்கு எஞ்சிய பணம் குறைவடைந்து கொண்டு செல்லும். இந்த குறைவடைந்து கொண்டு செல்லும் பணத்துக்கு மாதாந்தம் வட்டியை கணிக்கும் முறையானது குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறை எனப்படும். சரி பிள்ளைகளே, நாங்கள் அதை ஒரு சிறிய உதாரணத்தோடு அந்த வட்டி கணிக்கும் முறையை தற்பொழுது ஆராய்வோமாக.
உதாரணம் ஒன்றினை முதலில் அவதானிப்போம். மாணவர்களே, உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டது போன்று குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறேனித்தான் உங்களுக்கு நாங்கள் கூறுவது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே கூறுகின்றேன், அவதானமாக எழுதி கொள்ளுங்கள். கேள்வி: உதயன் என்பவர் அவர் தொழில் புரியும் நிறுவனம் ஒன்றில் 24 வீத வருட குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் முறையில் ரூபாய் 30,000 கடனாக பெற்றுக்கொண்டு இக்கடனை 6 காலத்தில் தவணை கட்டணமாக செலுத்துகின்றாராயின் அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை பணத்தை கணிக்க. மீண்டும் ஒரு முறை, உதயன் என்பவர் அவர் தொழில் புரியும் நிறுவனம் ஒன்றில் 24 வீத வருட குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் முறையில் ரூபாய் 30,000 கடனாக பெற்றுக்கொண்டு இக்கடனை 6 காலத்தில் தவணை கட்டணமாக செலுத்துகின்றாராயின் அவர் செலுத்த வேண்டிய மாத தவணை பணத்தை கணிக்க.
சரி பிள்ளைகளே, நாங்கள் தற்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு வாசித்து காட்டிய வினாவுக்குரிய விடையை இந்த குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் முறை என்ற வார்த்தை கட்டாயமாக இவ்வினா வழங்கும் பொழுது கொடுக்கப்படும். அந்த முறைக்கேற்ப இதுக்கு எவ்வாறு தவணை பணத்தை கணிக்கின்றது என்பதை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம். அவர் வாசித்த வினாவில் எங்களுக்கு வருட வட்டி சதவீதம் 24 என்று வழங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு வேண்டுமாயின் மாதத்துக்கான வட்டி சதவீதத்தை காணலாம். அதாவது வருட வட்டி சதவீதத்தை 12 வகுத்தால் மாதத்துக்கான வட்டி சதவீதம் வரும். 24% 12 வகுக்கும் போது எங்களுக்கு மாதத்துக்குரிய வட்டி சதவீதம் 2% என்று கிடைக்கப்படும். ஆகவே இங்கு பாருங்கள், அந்த நபர் அவர் தொழில் புரிகிற இடத்திலிருந்து 30,000 ரூபாயை கடனாக பெற்று கொண்டுள்ளார். இந்த கடன் தொகையை தான் அவர் 6 மாத காலப்பகுதியில் மாதம் சமனான ஒரு தொகையாக செலுத்த முற்படுகின்றார். அந்த வகையில் அவர் பெற்றுக்கொண்ட கடன் 30,000 ரூபாய். முதல் மாதத்தில் நாங்கள் 30,000 ரூபாவுக்கு வட்டியை கணிப்போமாயின் 100க்கு 2 ரூபாவாக இருந்தால், அதாவது 100 மேல் 2 தர 30,000 ரூபாய். அப்போ 100 30,000 2 0 நீக்கினால் முதல் மாதத்தில் அவர் 30,000 ரூபாவுக்கு ரூபாய் 600 வட்டியாக செலுத்த வேண்டி ஏற்படுது. 100 மேல் 2 தர 30,000 ரூபாய். 100 ஆல் 30,000 சுருக்கும் பொழுது 2 0 நீக்கலாம். ஆகவே எஞ்சியுள்ள 300 2 பெருக்கினால் எங்களுக்கு ரூபாய் 600 வருகின்றது. இந்த 600 என்பது முதல் மாதத்தில் 30,000 ரூபாவுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. இரண்டாவது மாதமாகும் பொழுது 30,000 ரூபாவில் நாங்கள் 6 மாதத்துக்கு செலுத்தும் பொழுது 5,000 ரூபாவை செலுத்தியிருப்போம் தவணை பணமாக. அப்போ அங்கே 5,000 ரூபாய் குறைகிறதால இரண்டாவது மாதம் 25,000 ரூபாய் காணப்படும். ஆகவே இரண்டாவது மாதம் இறுதியில் நாங்கள் 25,000 ரூபாவிற்கு அதே போன்று வட்டியை கணிக்க வேண்டும். மீண்டும் இரண்டாம் மாதத்துக்கான வட்டி கணிக்கும் போது 100 மேல் 2 தர 25,000 ரூபாவுக்கு வட்டி கணிக்கிறோம். அப்போ அதே போன்று சுருக்கினால் எங்களுக்கு இரண்டாவது மாதத்துக்குரிய வட்டி 500 ரூபாய் என்று கிடைக்கும். 100ல் 2 0 25,000ல் 2 0 சுருக்கிறோம். ஆகவே 250 2 பெருக்கினால் ரூபாய் 500 வட்டியாக கிடைக்கின்றது. பிறகு 3ஆம் மாதத்துக்கு 1 தவணை பணம் செலுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கும் 5,000 ரூபாய் குறைந்து 3ஆவது மாதம் 20,000 ரூபாவிற்கு நாங்கள் வட்டியை கணிக்க வேண்டும். அப்போ 3ஆவது மாதம் வட்டியை கணிக்கும் பொழுது அதே போன்றே 100 மேல் 2 தர 20,000. இதை சுருக்கினால் எங்களுக்கு ரூபாய் 400 ரூபாய் வட்டியாக கிடைக்கும் 3ஆவது மாதம். பின்பு 4ஆவது மாதம் 100 மேல் 2 தர 15,000 ரூபாய். ஏன் 5,000 ரூபாய்? 30,000 6 வகுத்தால் தவணை பணம் 5,000 தானே, 5,000 5,000 குறைந்து கொண்டு வரும். ஆகவே 4ஆம் மாதத்துக்குரிய வட்டி 100 மேல் 2 தர 15,000 ரூபாய். மேல் கூறியதை போன்று சுருக்கும் பொழுது எங்களுக்கு 300 ரூபாய் விடையாக கிடைக்கும். பின்பு 5ஆம் மாதத்துக்குரிய வட்டி 100 மேல் 2 தர 10,000 ரூபாய். இப்போ அதையும் சுருக்கினால் எங்களுக்கு 200 ரூபாய். கடைசி 6ஆம் மாதத்துக்குரிய வட்டி 100 மேல் 2 தர 5,000 ரூபாய். 30,000 பாருங்கள் பிள்ளைகளே, படிப்படியாக 5,000 5,000 5,000 குறைந்து 6ஆம் மாதம் ஒரே ஒரு தவணை பணம் எஞ்சியிருக்கும். அப்போ அதற்குரிய வட்டி 100 ரூபாய். அப்போ 6ஆம் மாதத்துக்கு வட்டி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது 600 ரூபாய். 5ஆம் மாதத்திற்கு வட்டி, சரி, 2ஆம் மாதத்துக்குரிய வட்டி எங்களுக்கு 500 ரூபாய். 3ஆம் மாதம் 400 ரூபாய். அப்படி படிப்படியாக குறைந்து இறுதி மாதம் எங்களுக்கு 100 ரூபாய் வருது. இவைகள் அனைத்தையும் கூட்டினால் 600 ரூபாய் சக 500 ரூபாய் சக 400 ரூபாய் சக 300 ரூபாய் சக 200 சக 100 ரூபாய் எல்லாவற்றையும் கூட்டும் பொழுது எங்கள் கூட்டி பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே, ரூபாய் 2,100 வரும். இந்த 2,100 என்பது இந்த 30,000 ரூபாவிற்கு இந்த 6 மாத கால பகுதியில் அவர் 2,100 ரூபாவை மொத்த வட்டியாக செலுத்த வேண்டி ஏற்படுது. தற்பொழுது இப்போ நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மொத்த வட்டி 2100 ரூபாவையும் அந்த நிறுவனத்திலிருந்து அந்த நபர் பெற்றுக்கொண்ட 30,000 கூட்டினால் எங்களுக்கு 32,100 ரூபாய் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 30,000 கடன் தொகையுடன் 2100 ரூபாவை சேர்க்கும்போது 32,100 ரூபாய் மொத்த தொகை கிடைக்கும். இந்த மொத்த தொகையை தான் அவர் 6 மாத காலப்பகுதியில் சமமாத தவணை தொகைகளாக செலுத்த வேண்டி ஏற்படுது. ஆகவே நாங்கள் 32,100 ரூபாவை 6 வகுத்தால் எங்களுக்கு மாத தவணை பணம் 5,350 ரூபாய் கிடைக்கும். இது பிள்ளைகளை இந்த முறை என்பது உங்களுக்கு அந்த குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் என்பதை விளங்கப்படுத்துவதற்காகவே இந்த முறையை நான் பயன்படுத்தி கூறினேன். இதில் பாருங்கள் பிள்ளைகள், அந்த வட்டி வீதம் நாங்கள் 100 ரூபாவிற்கு 2 ரூபாய் மாதத்துக்கான வட்டி, வருட வட்டி இங்கே நாங்கள் பிரயோகிக்கவில்லை, மாத வட்டியை கணித்து தான் போட்டிருக்கோம். 100க்கு 2 ரூபாய் தர ஒரு தவணை பணம் 5,000 எவ்வளோன்னு பார்த்தால் 100 × 2 சுருக்கிட்டு 50 × 2 பெருக்கினால் 100 ரூபாய் அவர் ஒரு தவணை பணம், ஒரு 5,000 ரூபாவுக்கு 100 ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் வட்டி. இப்போ பாருங்க, நான் இந்த முதல் சொல்லி கொடுத்த உதாரணத்தில் முதல் மாதத்தில் அவர் கடனை பெற்றுக்கொண்டு முதல் மாதத்தில் 100 ரூபாய் 6 செலுத்த வேண்டும். ஏனென்றால் 6 மாதங்களுக்கு இருக்க 5,000 ரூபாய் செலுத்த வேண்டும். அடுத்த மாதம் ஒரு தவணை பணம் குறைகிறதால் 100 ரூபாய் 5 பின்பு 100 ரூபாய் 4 400 ரூபாய், அதுக்கு அடுத்த மாதம் 100 ரூபாய் 3, 100 ரூபாய் 2, கடைசியாக 100 ரூபாய் 1 செலுத்த வேண்டி வருது. இங்கு 6, 5, 4, 3, 2, 1 என்று படிப்படியாக குறைந்து செல்கின்றது. இவ்வாறு குறைந்து செல்வதை கூட்டும் பொழுது 6, 5, 4, 3, 2 எல்லாத்தையும் கூட்டும் பொழுது எங்களுக்கு 21 என்று கிடைக்குது. இந்த 21 நாங்கள் மாத அலகுகள் என்று கூறுவோம். ஆகவே மாத அலகுகள் இவ்வாறு குறைந்து 21 100 பெருக்கினால் அவர் செலுத்த வேண்டிய வட்டி 2100 ரூபாய்ண்டு வருது. இது பிள்ளைகளே ஒரு சில வினாக்களுக்கு பொருத்தமற்றதாக அமையும். இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், 2 ஒரு வங்கியிலிருந்து ஒரு தொகை பணத்தை கடனாக பெற்று சிலர் 2 செலுத்தி முடிக்கணும். அப்போ 2 என்றால் நான் கூறியதை போன்று ஒவ்வொரு மாதத்துக்கும் வட்டி கணிக்க போன்றால் 24 படிமுறைகள் செய்ய வேண்டி வரும். இது பொருத்தமற்றது. அதே நேரத்தில் வங்கியிலிருந்து பெரிய தொகைகளை நாங்கள் கடனாக பெற்று அவற்றை நாங்கள் 5 காலங்களுக்கு செலுத்த வேண்டி ஏற்படும். இப்போ நான் தற்பொழுது உங்களுக்கு கூறிய முறையில் இந்த வினாவை செய்ய முற்படுவோமா என்றால், அப்போ 50, 49, 48, 47 என்றவாக படிமுறைகள் குறைந்து கொண்டு போகும் செலுத்த வேண்டிய தவணை. இப்போ நாங்கள் படிப்படியாக வட்டியை கணித்து கூட்டி செய்ய முற்படுவோமா இருந்தால் அது பொருத்தமற்றது. ஆகவே பிள்ளைகளை, தற்பொழுது உங்களுக்கு கூறிய உதாரணத்தை இன்னும் ஒரு இலகுவான முறை, நீங்கள் பரீட்சைக்கு விடையளிக்க உகந்த முறை ஒன்று இருக்குது, அதை தற்பொழுது பார்ப்போம்.
ஆம் பிள்ளைகளே, நீங்கள் முன்னர் பார்த்த உதாரணம் அதாவது எவ்வாறு குறைந்து செல்லுகின்ற வட்டிக்கு கணித்தல் என்ற முறை, அது சில நேரங்களில் பொருத்தமற்றதாக காணப்படும் என்பதனையும் பலவாளர் கூறியிருந்தார். அந்த வகையில் நாம் இப்போது உங்களுக்கு புரிகின்ற இலகுவான ஒரு வழிமுறையினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் குறித்த வினாவுக்கு தரவுகளை எடுத்திருப்பீர்கள். அதாவது முதலில் நாங்கள் கடன் தொகை எவ்வளவு என்பதனை கணிக்கின்ற போது கடன் பெற்றிருக்கின்றார் 30,000 ரூபாய். 30,000 ரூபாயினை அடுத்த படிமுறையில் நாம் 1 செலுத்த வேண்டிய கடன் தொகையினை கணிக்க வேண்டும். ஆகவே நாம் 6 செலுத்த வேண்டும். அந்த வகையில் 30,000 × 6 பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 1 கடன் தொகை 5,000 ரூபாய். அடுத்த படிமுறையாக நாங்கள் 1 அலகுக்கான வட்டியினை காண வேண்டும். முதலாவது கடன் தொகை எவ்வளவு, இரண்டாவது 1 கடன் தொகை, மூன்றாவதாக 1 அலகுக்கான வட்டி. அந்த வகையில் வட்டியினை கணிக்கின்ற போது 24% வருட வட்டியாக காணப்படுவதனால் 100 இருபத்தி நான்கு தர, ஒரு மாத கடந்தொகை 5000 ஆக 24 × 100 தர 5000 தர, வருடவட்டி என்பதனால் 1 × 12 அதாவது 12 பிரிக்க வேண்டும். எனவே ஒரு மாதத்துக்கான வட்டி என கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் 12 × 1 என்று வரும். எனவே அந்த படிமுறை 12 × 100 தர 5000 தர 12 × 1 என சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 12 × 24 இலகுவாக சுருக்கலாம். அதாவது பகுதி எண் 1 தொகுதி எண் 1 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில், 24 × 12 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 12 ஒரு முறை, 24 இரண்டு முறை. எனவே 12 ஒரு முறை, 24 இரண்டு முறை. அடுத்ததாக நாம் முன்னர் வகுப்புகளை குறிப்பிட்டது போல் இலகுவான முறையில் சைவர்களை நீக்குவது, அதாவது பூஜ்ஜியங்களை நீக்குவது. 100 × 100 சுருக்குகின்ற போது 100 ஒரு முறை, அங்கு 5000 உள்ள இரு சைவர்களை நீக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 50. எனவே 2 தர 50 காணப்படும். 2 தர 50 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ₹100 எமக்கு ஒரு மாத அலகுக்கான வட்டியாக கிடைக்கும், மாத அலகுக்கான வட்டியாக கிடைக்கும். அடுத்த படிமுறையாக நாங்கள் மாத அலகுகளின் எண்ணிக்கையினை கணிக்க வேண்டும். மாத அலகுகளின் கணிப்பதற்காக ஒரு சமன்பாடு உள்ளது, அதனை குறித்து கொள்ளுங்கள். n·2(n+1) இங்கே n என்பது மாதங்களின் எண்ணிக்கையாகும். எனவே மாதங்களின் எண்ணிக்கை என்பது இங்கு 6 மாதமாக காணப்படுவதனால் n வருகின்ற இடத்தில் நாம் 6 பிரதியிட வேண்டும். 6 பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் 6·2(n)க்கு பதிலாக 6·1, எனவே 6 உடன் 1 கூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் 7 இருக்கும். எனவே அடுத்த அது படிமுறையில் 6·2 தர 7. எனவே 2·6 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 3 விடையாக கிடைக்கும். எனவே 3 தர 7 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 21 மாத அலகுகளின் எண்ணிக்கையாக எமக்கு விடை கிடைக்கின்றது. எனவே அடுத்தபடியாக நாம் காண வேண்டியது செலுத்த வேண்டிய மொத்த வட்டித்தொகை. மொத்த வட்டித்தொகையினை நாம் காணுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் மாதலகுகளின் எண்ணிக்கையினால் ஒரு மாதலகு வட்டியினால் பெருக்க வேண்டும். எனவே மாத அலகுகளின் எண்ணிக்கை 21, மாத அலகுக்கான வட்டி ₹100. எனவே 21 தர 100 ₹2100 எமக்கு கிடைக்கும். அடுத்து நாம் கணிக்க வேண்டியது செலுத்த வேண்டிய மொத்த தொகை. எனவே நாம் கடனாக பெற்றது எவ்வளவாக இருந்தது? ₹30,000 நாம் கடனாக பெற்றுள்ளோம். நாம் செலுத்த வேண்டிய மொத்த வட்டி எவ்வளவாக கணித்துள்ளோம்? 22,100. எனவே 2 கூட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் ₹32,100 கிடைக்கின்றது. எனவே எமக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஒரு மாத சமமா தவணை தொகை எவ்வளவு? எனவே நான் செலுத்த வேண்டிய மொத்த தொகையாக எமக்கு கிடைத்தது ₹32,100. ₹32,100 6 மாதங்கள் நான் பிரிக்குகின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு ₹5,350 விடையாக கிடைக்கின்றது. எனவே நான் இறுதியாக மாதாந்தம் செலுத்த வேண்டிய தவணை பணம் ₹5,350 ஆகும்.